Honorable Jeevan Tondaman, you have 17 minutes.
Gaurav Pradesh Nayakaravargale, Nanum Governor Cham, Malayagatha Patti Pesumbodhu Indha Varavu Selavu Thittathile, Malayagatha Maatha Porom, Palveru Purachigal Uruvaakka Porom Sollirundhaanga. Ana Adukkandi Poi Pesakoodadhu, Adhu Thappu. Naan Yen Solrena, Mudhalavadhaaga Smart Classroom Patti Pesirundhaanga. நம்ம வந்து நன்றியோடு இருக்கணும். இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து இலங்கை அரசாங்கம் கட்டுறது கிடையாது. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு நன்கொடை. அதனால இந்த தருணத்துல அரசாங்க சார்பாகவும் சரி, மலையக மக்கள் சார்பாகவும் சரி, நான் இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய மக்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. கௌரவ அமைச்சர் இங்கே இல்லை, ஆனா கட்டாயம் அவர் பதிலளிப்பார் நான் நம்புறேன். எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க காமிச்சிருக்க பட்ஜெட்ல 266 மில்லியன் தொகை காமிக்கப்படல. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கட்டுவாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி. இல்லை அதை சரி கட்டாவிட்டால் கட்டாயம் நம்மளுக்கு அந்த ப்ரொசீஜர்ல ஒரு பிரச்சனை வரும், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கிடைக்கிறது கிடைக்காம போயிடும். தயவு செய்து அமைச்சர் அதை பார்க்கணும்னு ஒரு கோரிக்கை வந்துடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் வந்து அழகா பேசி சொல்லியிருந்தாரு, 1700 ரூபாய் சம்பளம் நாங்க வழங்க போறோம் தோட்ட தொழிலாளர்களுக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, ஜனாதிபதி அவர்களுக்கு மட்டும் இல்ல, இங்கே உட்கார்ந்திருக்க ஆளுங்கட்சியில இருக்க அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்ட, குறிப்பாக மலையக பிரதிநிதிகள் கிட்ட, ஏங்க நாங்க 1700 ரூபாய் சம்பளம் வழங்குவோம் சொல்லும் போது நீங்க எல்லாரும் தானே சொன்னீங்க ஜீவன் தொண்டமான் காட்டி கொடுக்கறாரு நாங்க வந்து 2138 ரூபாய் வழங்கணும்னு. அது எப்படி இப்ப ஜனாதிபதி 1700 ரூபான்னு சொன்ன உடனே வா வெல் டன், அது எப்படிங்க சாத்தியம்? அது தப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்க எல்லாருக்கிட்டே ஒரு விஷயம் வெளிப்படையா சொல்றேன், அது வந்து பிரைவேட் செக்டர் ஆர்பிசிஸ் ரீஜனல் பிளான்டேஷன் கம்பெனிஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் நெகோசியேட் பண்ணி தான் சம்பளத்தை உயர்த்தணும். நாங்க வந்து 1700 ரூபாய் சம்பளம் சொல்லும் போது நாங்க சொல்லியிருந்த விஷயம் 1350 ரூபாய் அடிப்படை சம்பளமும் 350 ரூபாய் ஊக்குவிப்பு தொகை அடிப்படையில் வரும். ஆனா அப்ப நாங்க இந்த 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்கணும்னு நினைக்கும் போது கூட கம்பெனியோட பேசிங்களால 1350 ரூபாய் அதாவது அடிப்படை சம்பளம் பேசிக் சாலரி 1350 ரூபாய்க்கு அதிகரிச்சு. இப்ப நான் சவாலே விடுறேன், ஜனாதிபதி மட்டும் இல்ல யார் வேணாலும் முடிஞ்சா நீங்க பெருந்தோட்ட நிறுவனத்துக்கிட்ட பேசி 1 ரூபாய் அதிகரிச்சு காமிங்க பார்ப்போம் அடிப்படை சம்பளத்தில். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு. பெருந்தோட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் நான் இது ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், மலையக மக்கள் வந்து இலங்கை நாட்டின் பிரஜைகளா நடத்தப்படல, மலையக மக்கள் வந்து பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரஜைகளா தான் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெருந்தோட்ட நிறுவனத்தோட முகாமையாளர் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்துல அரசாங்கம் தலையிடணும், அது நிரந்தர தீர்வு. நான் ஏன் இதை இங்க சொல்றேன்னா, இங்க இருக்க மலையக பிரதிகள் கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க என்னதான் என்ன விமர்சித்தாலும் கடந்த அரசாங்கத்தை குறை சொன்னாலும் இது வரைக்கும் வந்திருக்க அரசாங்கம் எல்லாத்தையும் தப்பு சொன்னாலும் நான் வந்து உங்கள்கிட்ட முழுமையா ஒரு ஆலோசனையை தான் கொடுக்கறேன், நிரந்தர தீர்வுகளை எடுங்க. இப்ப என்ன திட்டுறனால மலையக மக்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் கிடைக்க போறது இல்ல. கடந்த அரசாங்கத்தில் இருந்த ஜனாதிபதியை விமர்சிக்கிறதுனால மலையக மக்கள் வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமும் வரப்போறது கிடையாது. தீர்வுகளை நோக்கி நீங்க பயணிங்க, நாங்களும் உதவி செய்யறோம் தானே நான் சொல்றேன். இப்ப இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்த அழகான ஒரு கண்கட்டி வித்த. நான் ஏன் இதை சொல்றேன்னா, கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்து 1700 ரூபாய் சம்பளம் வழங்கணும்னு சொன்னாரு, அதே மாதிரி நான் பார்த்தா 1800 மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க, அதாவது உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். வரவேற்க வேண்டிய விஷயம் நான் இல்லைன்னு சொல்லுது, ஆனா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த 1800 மில்லியன் எங்க இருந்து வந்துச்சு. நான் வந்து கடந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கும் போது 4000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருந்துச்சு காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு, அதாவது அந்த காணி உரிமை திட்டத்துக்கு. அப்படி இருக்கும் போது எங்களுக்கு அதுல தெரிய வந்துச்சு 2000 மில்லியன் வச்சுதான் எங்களால் காணி உரிமை பத்திரங்களை வழங்க முடியும், பாக்கி 2000 மில்லியன் நாங்க வந்து உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு பாவிப்போம். ஆனா அந்த 2000 மில்லியன் ஏற்கனவே கடந்த அரசாங்கத்துல நான் அமைச்சராக இருக்கும் போது இருந்திருக்கு, அதுல கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாரையும் பாதியில நிப்பாத்திட்டு இதுக்கு ஆதாரம் அந்தந்த ஏஜி ஆபீஸ் கிட்ட மக்களே போய் விசாரிச்சிருக்காங்க. நாங்க வந்து அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுத்தோம் கல்விக்கு தான் கொடுத்தோம், அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இப்ப திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க, பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு சின்ன கோரிக்கை, இதுல இதை வச்சு இந்த சலுகை ரீதியான திட்டங்களை கொண்டு வரதுக்கு பதிலா இந்த 1800 மில்லியனை நீங்க வந்து சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் பயன்படுத்தினா கட்டாயம் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆனா அது நமக்கு நம்ம எதிர்பார்க்கிற மாற்றத்தை விட மிக சிறந்த மாற்றம் எதுனா மக்களுக்கு காணி உரிமை வழங்குறது. நாங்க இதை ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தோம். கடந்த வருஷம் உண்மைக்கும் நிறைய கஷ்டப்பட்டு இந்த காணி உரிமை வழங்குற விஷயத்துல கேபினெட்லயும் நாங்க அமைச்சரவையிலையும் நாங்க அதுக்கு அனுமதி எடுத்திருக்கோம். இப்ப ஒரு சின்ன உதாரணம், எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியல, கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் தசநாயக் அவர்கள் வந்து தலைவாக்களில் சொன்னாரு மக்களுக்கு காணி உரிமை வழங்கி ஆகும். ஆனா எங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்துல எந்த இடத்துலயும் தெரியல அந்த காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு நிதி ஒதுக்கீடு எங்க இருக்கு, அது யாராச்சும் கட்டாயம் தெளிவுபடுத்தியாகணும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 2,04,000 ஹெக்டேர் இருக்கு. இதை நாங்க பல்வேறு தடவை சொல்லியிருக்கோம். இந்த பெருந்தோட்ட பகுதியை எடுத்துக்கிட்டோம், அந்த பெருந்தோட்ட பகுதியில 2,04,000 ஹெக்டேர்ல மக்களுக்கு 10% மீனி கொடுத்தா கூட 4,777 ஹெக்டேர் தான் பயணம். ஆனா அதனால பெருந்தோட்ட பகுதிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, ஆனா மலையக மக்கள் அந்த சமூகத்தின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். நாங்க ஏன் இதை சொல்றோம்னா, இன்னைக்கு வந்து இப்ப எனக்கு முன்னால பேசின உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, அவங்க அந்த லைன் ரூம்ல வாழ்றாங்க. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. லைன் ரூமா இருந்தாலும் தனி வீடு திட்டமா இருந்தாலும் அதுல இருக்க ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, அந்த தோட்டத்துல வேலை செஞ்சா மட்டும்தான் அங்க வாழ முடியும். தோட்டத்துல வேலை செய்யலனா அங்க இருக்க முகாமையாளர் மேனேஜர் அவங்க வந்து அங்க அந்த நபரை வந்து வெளியாள் தான் சொல்றாங்க. அவங்க எப்படி வெளியால இருக்க முடியும், பரம்பரை பரம்பரையா இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த பாராளுமன்றத்துல இந்த சபையில பல்வேறு இனத்தை சார்ந்த மக்கள் நம்ம இங்க இருக்கோம். ஆனா நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரே அடையாளம் இலங்கையர். எதிர்கட்சியில கூட வைத்தியர் அவர்கள் இருக்காரு, அவரை நான் மதிக்கிறேன். ஆனா அதே நேரத்துல ஒரு விஷயம் சொன்னாரு, மலையக மக்கள் வந்து கப்பல்ல இருந்து இங்க வந்தவங்க, அவங்க வந்து வெளியே, அதை எங்களால ஏத்துக்க முடியாது. ஆனா அது சம்பந்தமா நாங்க ஆக்ரோஷப்பட போறது இல்ல, கோவப்பட போறது இல்ல. காரணம் என்னன்னா, இன்னைக்கு மத்தவங்க நினைக்கிறதான் அவரு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க இலங்கை நாட்டின் பிரஜைகள். நிறைய பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க வந்து இந்தியால இருந்து தான் வந்திருக்கோம், நாங்க இந்தியர்கள் தான். அது தப்பு. 200 வருஷம் நாங்க இங்க வாழ்ந்திருக்கோம். இன்னைக்கு இந்த நாட்டுல இலவச கல்வி கிடைச்சிருக்கனா, அது மலையக மக்களோட ரத்தமும் வேர்வையினாலதான் இந்த இலவச கல்வி கிடைச்சே தவிர வேற எந்த விதமான வருமானமும் இல்லை அந்த காலத்துல. நீங்க எல்லாரும் சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்கு டூரிசம் இருக்கு, சுற்றுலா இருக்கு, நம்மளுக்கு ஃபாரின் ரெமிட்டன்ஸ் இருக்கு, நம்மளுக்கு பல்வேறு ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரெவன்யூ இருக்கு. ஆனா 200 வருஷத்துக்கு முன்னால நம்மளுக்கு என்ன வருமானம் இருந்துச்சு? தேயிலை, ரப்பர், பெருந்தோட்ட பகுதியில இருந்து வந்த வருமானம் மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு கூட இந்த நாட்டோட ஜிடிபி எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 12% தேயிலையிலிருந்து வருது. ஆனா அதுல வேலை செய்யற மக்கள் அவங்களுக்கு எவ்வளவு சதவீதம் இந்த ஜிடிபி இருந்து வழங்குறாங்க வரவு செலவுக்கு? இப்ப ஒருத்தர் ஒரு உறுப்பினர் அவர்கள், கௌரவத்துக்குரிய உறுப்பினர் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு, சொல்லியிருந்தாரு, இந்த அரசாங்கத்துல நாங்க அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு மலையக மக்களுக்கு வழங்கியிருக்கோம். அது ஒரு தவறான விஷயம். இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மலையக மக்கள் சம்பந்தமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட மலையக மக்களுக்கு நிதி ஒதுக்கீடு வழங்கின நிதி ஒதுக்கீடுல 67% இந்திய அரசாங்கம் கொடுக்கற காசு. அப்படி இருக்கும் போது மலையக மக்களுக்கு போதுமான அளவு அங்கீகாரம் கிடைக்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். இறுதியாக இந்த வரவு செலவு திட்டமும் இந்த மலையக மக்கள் சம்பந்தமான ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன். எங்க நம்ம இந்த உட்கட்டமைப்பு வசதி எவ்வளவு பண்ணாலும் சரி, நம்ம எவ்வளவு வீடுகள் கட்டினாலும் சரி, இந்த வீட்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க 10,000 வீடு கட்டினாலும் சரி, 20,000 வீடு கட்டினாலும் சரி, 100,000 வீடு கட்டினாலும் சரி, மலையக மக்களோட வாழ்க்கை மாறாது. மாறணும்னா அவங்களுக்கு காணி உரிமை கட்டாயம் வழங்கியாது. காணி உரிமை மட்டும் இல்லாம கல்விக்கு அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன், இப்ப வீடமைப்புக்கு 3,500 மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க அரசாங்கத்தில். இப்ப ஒரு வீடு 32 லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு, அப்படி பார்த்தா கூட 3,500 மில்லியன் வீட்டு 3,500 மில்லியன் நிதி ஒதுக்கீடுக்கு நம்மளால 1,250 இல்லாட்டி 1,300 வீடுகள் தான் கட்ட முடியும். ஆனா கௌரவ அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இந்த வருஷம் 4,350 வீடுகள் கட்டுறாங்க. பிரச்சனை இல்லை. நான் வந்து என்ன சொல்றேன், நான் வீடமைப்பு சம்பந்தமா உங்களை நான் விமர்சிக்க போறது கிடையாது. ஏன்னா எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும், வீடமைப்பு நம்மளுக்கு ஒரு தீர்வு இல்லை. தீர்வு நம்மளுக்கு தேவைன்னா கட்டாயம் காணியை பிரிச்சு மக்களுக்கு கொடுத்தா அது ஒரு நிரந்தர தீர்வு. ஏன்னா அந்த காணியை பாவிச்சு நாளைக்கு அவங்களோட கல்வித்திறனையும் ஏற்ற முடியும், பல்வேறு விடயங்கள்ல அவங்களால முன்னால் வந்து நிக்க முடியும். நாங்க வந்து அதை ஒன்றும் பிச்சையா கேட்கும், அதை நாங்க இவ்வளவு நாள் வேலை செஞ்சதுக்கு எங்களோட அங்கீகாரமா தான் கேட்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் கெஞ்சு கேட்டா பிச்சை, துணிஞ்சு கேட்டா உரிமை. நாங்க துணிஞ்சுதான் கேட்கிறோம் காணி உரிமை. ஏன்னா இன்னைக்கு வந்து சில நபர்கள் வந்து 7 வருஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தா அவங்களுக்கு வந்து காணி வழங்குறாங்க. நாங்க 200 வருஷம் இங்க வாழ்ந்துருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு தெரியணும் இன்னொரு விஷயமும் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னைக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் சொல்லியிருக்காங்க 1700 ரூபாய் சம்பளம் வழங்குறாங்க. நான் ஏற்கனவே இந்த சம்பள பிரச்சனை பத்தி பேசியிருக்கேன். நான் என்ன சொல்றேன், ஒரு நிரந்தர தீர்வு வரணும்னா இந்த ஏழை விடுறத நிப்பாட்டும். 1000, 1500, 1700, 2000, 2500. ஏன்னா நீங்களும் ஆரம்பத்தில் 2138 ரூபா சொன்னீங்க. ஆனா கடவுள் எப்படி வேலை செய்யறான்னு பாருங்க. 2138 ரூபான்னு சொன்னவரே 1700 ரூபான்னு சொல்ல வச்சுட்டாங்க. அதான் அரசியல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு வேடிக்கையான விஷயம், இந்த வரவு செலவு திட்டத்தை பார்த்தோம்னா எனக்கும் அது தெரிஞ்சிச்சு. 65 வருஷம் சோசியலிசத்தை நீங்க கட்டி காத்தீங்க. ஆனா இன்னைக்கு மார்க்கெட் எல்லாம் லிபரலைஸ் பண்ணி ஃபுல்லா லிபரலிசம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதே நேரம் இந்த வீடமைப்பு சம்பந்தமா இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் வந்து வீடு கட்டலன்னு, அது ஒரு தவறான விஷயம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, சரி ஒரு தீர்வு எடுக்கணும்னா இன்னொருத்தர் தாழ்த்தி தான், இன்னொருத்தர் வந்து பண்ணவே இல்லை அப்படி சொல்லி தான் தீர்வு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து அமைச்சு உங்ககிட்ட இருக்கு, நீங்க போய் எடுத்து பாருங்க. 1972 66,000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு, தனி வீடுகள். அதில் 15,000 வீடுகளுக்கு மட்டும்தான் காணி உறுதி பத்திரங்கள் இருக்கு, பாக்கி 50,000 கட்டாயம் வழங்கி ஆகணும். அது நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன், ஏன்னா உங்களுக்கு 5 வருஷம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பல்வேறு அரசாங்கங்கள் வந்திருக்கு, பல்வேறு ஜனாதிபதிகள் வந்திருக்காங்க, பல்வேறு அமைச்சர்களும் இருந்திருக்காங்க. ஆனா நீங்க எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, என்னதான் நம்ம வந்து இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சாலும், என்னதான் இவ்வளவு மாற்றங்கள் கொண்டாந்தாலும், ஏன் ஒரு நிரந்தர மாற்றம் மலையக மக்களுக்கு வரல? ஆனா அதுலயும் நான் சொல்றேன், அது நீங்க பாக்குற கண் பார்வை தான் தப்பே தவிர அங்க உனக்கு நடக்கிற விஷயம் வேற. ஏன்னா நீங்க எல்லாரும் சிந்திச்சு பாருங்க, நான் போன பாராளுமன்ற அமர்வுலையும் நான் எடுத்து சொல்லியிருந்தேன், மலையக மக்களை பொறுத்த வரைக்கும், மலையக சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10% தான் தோட்ட தொழில ஈடுபடுறாங்க, பாக்கி 90% வேற வேற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தீர்வு என்ன? இன்னைக்கு நம்ம அதை தான் கவனிக்கணும். ஆனா நம்ம இன்னும் தோட்ட தொழிலாளர்கள், தோட்ட தொழில் அதை வச்சுதான் நம்ம எல்லாரும் அரசியல் பண்ணிட்டு இருக்கோமே தவிர அந்த மலையக சமூகம்னு நம்ம யாரும் பார்க்க மாட்டேங்கிறோம். இப்ப இன்னைக்கு கூட மலையக பிரதிகள் ஆளுங்கட்சியிலையும் இருக்காங்க, எதிர்த்தரப்புலையும் இருக்காங்க. எங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் யார் எந்த கட்சியில இருந்தாலும் நம்ம ஒரு புரிந்துணர்வுக்கு வந்தாகணும், மலையக மக்களுக்கு நாங்க இந்த மாதிரிதான் செயல்பட போறோம். அவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் பிளான் போட்டாகணும். நாங்க அமைச்சரவையில் இருக்கும் போது மலையக சாசனம்னு ஒண்ணு உருவாக்கணும். அந்த மலையக சாசனத்தை உருவாக்குனது வந்து ஒரு அரசியல்வாதியா நான் கிடையாது. அந்த மலையக சாசனம், அப் கண்ட்ரி சார்ட்டர், அதை உருவாக்குனது புத்திஜீவிகளும் சிவில் சொசைட்டிஸும் எல்லாரும் சேர்ந்துதான் உருவாக்கணும். அதில் நாங்கள் தெளிவெழுதியிருக்கோம். தயவு செய்து கௌரவ சமந்த வித்யாரத்னா அவர்கள் அமைச்சியில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து பாருங்க, அதுக்கு அமைச்சரவை அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. அந்த மலையக சாசனத்தில் தெளிவா எழுதியிருக்கோம், 5 வருஷத்துல என்ன பண்ண முடியும், 15 வருஷத்துல என்ன பண்ண முடியும், 30 வருஷத்துல என்ன பண்ண முடியும். Change is not overnight. It takes time, but more than time, it takes political will, conviction and resilience. And beyond all of that, we do need to come together on certain aspects. உங்களுக்கு என்ன பிடிக்குது, உங்களுக்கு என்ன பிடிக்கல, அது ரெண்டாவது கட்டம். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நம்ம ஒரு சமூகத்தை பிரதித்துவப்படுத்தும், அந்த சமூகம் பின்தங்கின சமூகம் தான். வெறுமனே 30% மன குழந்தைங்களுக்கு தான் ஆக்சஸ் டு குவாலிட்டி எஜுகேஷன், 40% மக்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் டு குவாலிட்டி ஹெல்த் கேர். ஆனா இதை நாங்க சொன்னா உடனே யாராச்சும் சொல்லுவாங்க, அது உங்களால தானே, நீங்க தானே இவ்வளவு காலமா இருந்திருக்கீங்க. மலையக வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உண்மையான விடயம் வந்து அங்க இருக்கிறதுல பெரிய பிரச்சனை பெருந்தோட்ட நிறுவனத்தின் ஆதிக்கம். ஒரு அரசாங்கமா அதை நீங்க உடைக்க பாருங்க. முழுமையான ஆதரவு நாங்க கொடுக்கறோம். காணி உரிமை வழங்குறேன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த வரவு செலவு திட்டத்துக்கு நான் பச்சை பட்டன் அழுத்தி நான் ஆதரவு கொடுக்குறேன். ஆனா அது எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி கடந்த பாராளுமன்ற அமர்வுள்ள கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து இந்த ஒரு தீர்வு எடுக்கணும் தான் ஆசையை தவிர நான் வந்து உங்களை தாழ்த்தி பேசணும், உங்களை வந்து விமர்சிக்கணும் அது இன்னும் கிடையாது. அதனால நீங்க சொன்ன வார்த்தையில நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நீங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஜீவன் தொண்டமான உங்களுக்கு பேசுறதுக்கு அருகதை கிடையாது. கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் வாக்கு கேட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் ரெண்டாவது முறை. நீங்க வாக்கு கேட்காம தேசிய பட்டியலில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. யாருக்கு அருகதை இருக்குன்னு மக்கள் தீர்மானிக்கட்டும். அது மட்டும் இல்லாம எனக்கு உங்களை விமர்சிக்கணும்னு இஷ்டம் இல்லை, அரசாங்கத்தை விமர்சிக்கணும்னு இஷ்டம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ஆலோசனை வழங்க முடியும். நாங்கள் வந்து அந்த 5 வருஷம் நாங்கள் அரசாங்கத்தில் இருந்தோம், 1 வருஷம் தான் அமைச்சராக இருந்தோம். ஆனால் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது தான் வாய்ப்புகள் நம்ம கண்ணுக்கு தெரியும். நிறைய இடத்துல நாங்களும் நிறைய இடத்துல மாட்டியிருக்கோம் பிரச்சனைகள்னால. ஏன்னா நாங்கள் காணி உரிமை வழங்கணும்னு நினைக்கும் போது உள்ளாரே பிரச்சனை. என்னதான் நாங்கள் வழங்கணும்னு நினைச்சாலும் அதை செய்ய வேண்டிய சில நபர்கள் வேணும்னே செய்யாமல் விட்டுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு உங்ககிட்ட 3/2 பெரும்பான்மை இருக்கு, உங்களுக்கு ஒரு ஜனாதிபதி அவர்கள் இருக்காரு, நல்ல எண்ணம் இருக்கும்னு நான் நம்புறேன் அவருக்கு. அப்படி இருக்கும்போது கடந்த பாராளுமன்ற அதாவது 9வது பாராளுமன்றத்தில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார தசநாயக்க அவர்கள், கௌரவ மனோகணேசன் அவர்கள் இருவருமே சேர்ந்து ஒரு பிரேரணை கொண்டாந்தாங்க, மலையக மக்கள் சம்பந்தமா இங்கே விவாதிக்கணும். அந்த பிரேரணையில் 42 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருந்தாங்க. 42 பாராளுமன்ற உறுப்பினர்களுமே காணி உரிமை வழங்கணும் தான் பேசியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கட்டாயம் இந்த அரசாங்கத்தோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சாக்கணும். நீங்க காணி உரிமை வழங்குவீங்களா மாட்டீங்களா, இல்லாட்டி நீங்க தனி வீடுகள் கட்டுறீங்களா மாடி வீடுகள் கட்டுறீங்களா, இல்லாட்டி நீங்க மக்களை வெளியேற்ற போறீங்களா? இதே கேள்விதான் நான் போன பாராளுமன்றத்திலும் கேட்டேன், பதில் சொல்றேன்னு சொன்னாங்க, இன்னும் எங்களுக்கு பதில் வரல. தயவு செய்து இதையும் நீங்க கருத்தில் எடுத்துக்கணும். And I would also like to address one more issue. நல்லாட்சி அரசாங்கம் 2015-2019 காலப்பகுதியில், அந்த காலப்பகுதியில் ஒரு முடிவெடுத்திருந்தாங்க சபைகளை பிரிக்கும். அது மட்டும் இல்லாமல் காலிக்கும் நுவரேலியாக்கும் ஏஜி ஆஃபீஸர் அதிகரிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருந்தோம். ஆனால் அதை அவங்களால செயல்படுத்த முடியல. இப்போ நாங்கள் பாரம் எடுக்கும்போது 3 வருஷம் போச்சு. ஆனால் 2023 ஏன்னா உங்களுக்கு தெரியும் கோவிட் பிரச்சனையும் இருந்துச்சு, பொருளாதார சிக்கலும் இருந்துச்சு. ஆனால் 2023 நான் அமைச்சர் ஆனேன், முதலாவதாக நாங்கள் பண்ண விஷயம் வந்து நோவுட் என்கிற ஒரு பகுதி, நுவரேலிய மாவட்டத்துக்குள்ள நோவுட் என்கிற ஒரு பகுதியில் ஏஜி ஆஃபீஸ் ஒன்று உருவாக்குறதுக்கு தயார் பண்ணோம். ஏற்கனவே இருந்த கேபினட் டிசிஷன் தான். ஏன்னா அந்த அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மஸ்கேலியா, அப்காட், புலியாவத்த, பகவந்தலாவ 214,000 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த பகுதியில். அங்கே ஒரு ஏஜி ஆஃபீஸ் கட்டாயம் வரணும்னு எல்லாரோட நோக்கமாக இருந்துச்சு, நாங்கள் அதை வந்து உருவாக்கணும். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அந்த ஏஜி ஆஃபீஸை வந்து ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷனில் மேலே இருக்க பகுதிக்கு திருப்பி மாற்ற போகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறாக அமையும். தயவு செய்து இந்த அரசாங்கத்துக்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நோவுட் பிரதேசபையில் இருக்க அந்த ஏஜி ஆஃபீஸை மாற்றணும்னு சொல்றது ஒரே ஒரு காரணத்தினால தான், அங்கே போதுமான அளவு ஸ்டாஃப் கிடையாது. ஆனால் நீங்களே சிந்திச்சு பாருங்க எது சுலபம்னு. அந்த 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 கட்டிடத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 4 ஸ்டாஃப் போடுறது சுலபமா, இல்லாட்டி ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மாற்றி 2,00,000 மக்களை நீங்க வந்து கஷ்டப்படுத்த போறீங்க?
ஹானரபிள் ஜீவன் தொண்டமன், யூ ஹேவ் 2 more minutes.
Thank you. தயவு செய்து அதையும் நீங்க கருத்தில் எடுத்துக்கங்க. ஏன்னா இது வந்து ஏற்கனவே மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. மலையக மக்களும் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தயவு செய்து அதையும் கருத்தில் எடுத்து நீங்க ஒரு ஆராய்ச்சி நியமிச்சு நீங்க வந்து நீங்க தேடி பாருங்க. அங்கே மக்கள்கிட்ட நீங்க போய் பேசுங்க, அங்கே சிவில் சொசைட்டிஸ் இருக்கு, நீங்க அவங்கள்ட்ட போய் பேசுங்க. நோவுட் ஏஜி ஆஃபீஸர் கட்டாயம் மாற்றணுமா இல்லையானு அப்போ உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். ஆனால் தயவு செய்து அது அந்த தவறை செய்யாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷன் மேலே வந்து நீங்கள் அங்கே வந்து வாய்ப்புகள் உருவாக்க முடியும். அங்கே இருக்க இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும், ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வர முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே ஒரு ஏஜி ஆஃபீஸ் கொண்டு போனால் நீங்கள் அங்கே வேலை செய்கிற ஊழியர்களுக்கு கொடுக்குற அதே சம்பளத்தை தான் இங்கேயும் கொடுக்க போறீங்க. தயவு செய்து அதை மனசில் எடுத்துக்கோங்க. Honorable Deputy Speaker, I would just like to address one last matter. I want to thank Honorable Bimal Ratnayake for bringing up the issues pertaining to the elephants which happened recently. And it's very unfortunate and very tragic, but I would just like to remind everybody in this house, from 2006 the Animal Welfare Bill has been in limbo. And from 2022 it has been sent to Parliament. Honestly, we are not aware of what's happening right now. It is in Parliament, it is somewhere mixed up in the legislative process, and that does need to be enacted. The reason I'm saying this is, in 2018, if I'm not mistaken, and in 2022, and also now 2023, there have been repeated issues of, you know, people showing cruelty to animals, harming animals. One dog, I believe, was beaten to death. Not a dog was burnt to death. And I believe last month, a dog was sent in as bait into Yala, you know, for the leopard, and just for tourists to see. And, you know, for a country which thrives on, you know, Buddhist principles, I think we need to pay more attention to the voiceless. And if anyone thinks, oh, you know, why is he talking about animals and all that, I would like to remind all of you, at the end of the day, it also affects the kind of society that we are here. If a person can show so much cruelty to a creature that cannot speak, imagine what a menace to society that person can become. So my humble request to the government is, please push forward the animal welfare bill, and it will prevent animal cruelty, simply because if today someone were to show cruelty to an animal, they have to pay only 50 cents as a fine. And it's very illogical. And that has been the repeated requests of many people. In fact, even the elephant population, Sri Lanka had 14,000 elephants 100 years ago. Today we're reduced to 6,000. They are an endangered species. The one matter which Honorable Leader of the House had left out was, though the train hit the elephants and their calves, it was the elephant corridor. They have right over passing. And it's shameful that we're talking about spending 3,000 million for digital infrastructure, but we're allowing monkeys to shut down the electricity. We're hammering elephants with trains. I'm not blaming the government on that. I know it's not under their control, but it can be prevented. But anyway, Honorable Deputy Speaker, thank you for the time, and please take everything that I've said into account. Thank you.
Order, please. Yes, Honorable Member, yes.
ඇත්තරම විපක්ෂ මන්ත්‍රීතුමා අදහස් දක්වපු අතරේ අර විශේෂයෙන්ම ඉන්දීය ආධාර යටතේ තමයි ගොඩක් ව්‍යාපෘති සිද්ධ කරලා තියෙන කියන එකෙන් අදහසක් එනවා මේ ආණ්ඩුවේ රාජ්‍ය මූල්‍ය වෙනමක් තියෙනවා ඉන්දියේ පිටින් එන එකක් අපිට අදාළ නැහැ කියලා ඒක වැරදි يعني ඒක ආධාරයක් විදියට ආවත් වෙනත් ණය මාර්ගයෙන් ආවත් අවසානයේදී මේ රාජ්‍ය මූල්‍ය යටතේ තියෙන්නේ ඉතින් ඒ වියදම් සිද්ධ වෙන්නේ රාජ්‍ය මූල්‍ය එතකොට ඒක විශේෂයෙන් අපිට ආධාරව වෙනත් මාර්ගවලින් අපිට ලැබෙනවා නම් ඒක ආකාරයක හොඳයි ඒක තාක්ෂණික ඒක નિවරදි කරන්නට අවශ්‍යයි.
Yes, Honorable Jeevan Thondum.
Honorable Minister, I need to remind you, I'm not sure if you heard whatever I said correctly. I said out of the allocation given to the Community Infrastructure Ministry, 67% of that allocation is from Indian funding. Namely, I can tell you, because I was the one who signed off on it. When it was the 200th year anniversary of the upcountry people coming into Sri Lanka, it was Prime Minister Modi who gave a 3 billion rupee grant, number one. Number two, this 3,500 million that comes under Indian housing. I know it has to come through the government of Sri Lanka, but the money is from India. And 33% of the allocation given to the Estate Infrastructure Ministry is the government of Sri Lanka funds. I'm not saying it's wrong. We've always done projects from different countries which have helped us out. But I'm saying when the tea estate workers give 12% of income to the government, the percentage which has to be given to them should be increased is what I'm saying. It's that simple. So I'm sorry if you misinterpreted it, but this is what I meant.
Order, please. The proceedings at this house will be suspended until one. Honorable Karyappa, yes.
Just 1 minute, I won't take more than that time.
Yes,
quickly, it's a point of order under rule number 92.2. It's a matter that reflects most of the MP. I have a Vedasatahane, Minister of Finance and Planning, Economic Development, Amatyanse, Yavanalada, Mudal Amatyanse, Chakraleka, Anka, MF, Dekai, Dedas, Visipa, Yatate, me ape, Madhyagata, Vimadhyagata, Sandaha, U, Yojana, one, Sambandin. District Lekam, Dedas, Visipahai, February, Visipaswani, Dinata, Sangwar the Yojana District, Samadhi Kamutu, Magi, Anumata Kranta Veda. Edinata, Ape Chande, Vimasima Tibanisa, Mamita, Gauravain, Visheshan, Mantri Verun, Abi Danu, Ape Submit Karlatian, DCB Acre, Adal, Amatyangs, Ilasitinawa, Davas, Deka, Acre, Postpone Karladen, Nata, Peter, Sahabagi, and the Barriveno, may COVID stage meeting. Thank you.
Honorable Karyappa, I will bring this to the notice of the Speaker of the House.
Thank you.
Order, please. The proceedings in this House will be suspended until 1 p.m. for the lunch break.